அனைவருக்கும் வணக்கம். நண்பர் சிவராம் அவரை பற்றி நாங்கள் நிறைய பேசலாம். சுருக்கமாக சொல்வதென்றால், அவருடைய ஊடக வாழ்க்கை மிகவும் அர்த்தம் சரிந்த ஒரு வாழ்க்கை. தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் அவர். அவர் மறைந்து 5 வருடங்கள் கூடி கழிந்து விட்டனர். இன்று அவருடைய நினைவு நாள். குறிப்பாக முள்ளிவாய்க்காலில் ஈழப்போர் 4 ஒரு முடிவுக்கு வந்து 1 வருடம் கழிவதற்கு முன்னால் வருகின்ற 1வது நினைவு நாள். இன்றைய நாளில் அவரோடு அரசியல் ஊடக வாழ்வில் ஏறத்தாழ 8 வருடங்கள் தொடர்ச்சியாக மானசீகமான நட்போடு பயணித்தவர் என்ற வகையில் என்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்பளித்த நோர்வே ஈழத்தமிழர் அவைக்கு என்னுடைய நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நெட்டை பொறுத்தவரையில் நம்முடைய தேசிய அரசியல் போராட்டத்தில் உள்ளிருந்தும் வெளியிருந்தும் அழுத்தங்களை சந்தித்தவாறு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற பணியை செய்தவர்தான் மாமனிதர் சிவராம். அவரது தமிழ் கட்டுரைகள் எம்மவரை நோக்கியும், ஆங்கில கட்டுரைகள் தென்னிலங்கையும் குறிப்பாக சர்வதேசத்தை நோக்கியும் இருந்தன. 1995 இறுதி பகுதியில் இருந்து ஒரு மெயிலிங் லிஸ்டாக தமிழ்நெட் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தாயகத்திலே வழிவருகின்ற சில சஞ்சிகைகளை விநியோகிக்கின்ற வேலையை தமிழ்நெட் செய்து கொண்டிருந்தது. 1996 ஒரு இணைய வெப் தளத்திலே ஒரு உள்ளரங்கம் ஒன்றை, ஒரு டிஸ்கஷன் குரூப் என்று சொல்லுகின்ற ஒரு உள்ளரங்கம் ஒன்றை நாங்கள் அமைத்து அதற்குள்ளே இருந்தவாறு தமிழ்நெட்டுக்கான திட்டமிடலை மேற்கொண்டோம். அப்போது இந்த நாடு கடந்த ஒரு சூழலில் வட அமெரிக்கா, நோர்வே, கனடா, பிரித்தானியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஊடகத்துறையில் ஈடுபாடு உள்ள தமிழ் தேசியத்துக்கு பணிபுரிகின்ற ஒரு ஊடகத்தை சர்வதேசிய ரீதியாக கட்டியமைக்க வேண்டும் என்ற ஈடுபாடு உள்ள நண்பர்கள் சிலர் இணைய ரீதியாகவே இணைந்து கொண்டோம். நாங்கள் முகத்தை முகம் பார்த்ததில்லை. இதற்கு முன்னதாக தமிழ் சர்க்கிள் என்கின்ற ஒரு ஒரு மின் வலை ஒன்று இருந்தது. அதனூடாக அறிமுகமான நபர்கள் சிலர் இதிலே இணைந்து கொண்டு எங்களுக்குடைய ஒரு கருத்து பரிமாற்றத்தை வைத்துக் கொண்டிருந்தோம். அதிலிருந்து ஊற்றெடுத்ததுதான் இந்த தமிழ்நெட். 1997 ஜூன் மாதத்திலே வந்து இணையதளத்தை நாங்கள் தமிழ்நெட்டை ஆரம்பித்து ஒரு சில மாதங்களில், 2-3 மாதங்களின் பின் சிவராம் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. அந்த 1வது சந்திப்பு எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்கின்றது. பிரித்தானியாவிலே அந்த சந்திப்பு நடந்தது. கதைத்துக் கொண்டிருந்தவர் ஒரு விசாரணை போக்கில் என்னுடைய ஆழ் மனதில் நான் என்னத்தை சிந்திக்கின்றேன் என்பதை அறிவதிலும், இவர் யார் இவரை பற்றி அளப்பதிலேயும் அவருடைய நேரத்தை நிறைய நேரம் அவர் செலவிட்டுக் கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு பிறகு அவருக்கு திடீரென்று ஒரு திருப்பம் தெரிந்தது. உற்சாகத்தோடு, இதை நாங்கள் ஒரு பரிசோதனையாக நாங்கள் எடுத்து செய்வோம், 1-2 மாதங்களுக்கு இதை பரிச்சாத்தமாக செய்து பார்ப்போம், சரியாக வந்தால் நாங்கள் இதை தொடர்ந்து தீவிரமாக எடுத்துச் செல்வோம் என்றவர் அடுத்ததாக தொழில்நுட்ப ரீதியான விடயங்களில் மிக ஆர்வம் செலுத்தி, இவற்றை எவ்வாறு செய்வது, எவ்வாறு இந்த தொழில்நுட்ப விடயங்கள் செயற்படுகின்றன என்பதை அறிகிறதிலே மிகவும் நாட்டம் செலுத்தினார். இதன் தொடர்ச்சியாக அவரோடு நாங்கள் பல முறை பேசினோம், தொடர்ந்து அவரோடு பழகி கொண்டிருந்தோம், பல சந்திப்புகளை நேரே சந்தித்திருக்கின்றோம், விவாதித்திருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே தமிழ் தேசிய அரசியலில் அவர் செய்த பங்கு, அதை எங்களுடைய பார்வையிலே நாங்கள் இன்றைய நாளில் நினைவு கூறுகிறோம். அதன் அடிப்படையை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டோ, குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் 1 வருட நினைவு வருவதற்கு முன்னதாக 5 வருடம் கழிந்த நிலையில் மாமனிதர் சிவராமுடைய அந்த பங்களிப்பு, அது என்ன வகையில் அதன் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லோருக்கும் எங்களுடைய பார்வையிலே தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமையை உணர்ந்தவனாக இன்று நான் உங்களுக்கு சில விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக சிவராமை பற்றி நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நிறைய விடயங்கள் பேசலாம். அவர் மிக ஆழமான பரவலான பரிமாணங்களை கொண்ட மனிதர். ஒரு முறை அவர் நோர்வைக்கு வந்து இறங்கிய பொழுது கையிலே புறநானூற்று புத்தகத்தோடு வந்திருந்தார். ஒரு பை, ஒரு சிறிய பையும் அதிலே புறநாட்டு புத்தகத்தோடு வந்திருந்தார். அதை தீவிரமாக வாசித்துக் கொண்டிருந்தார். தமிழ் இலக்கியத்திலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் அவர். அப்பொழுது கதைத்த பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு ஊடகவியலாளன், தேசிய போராட்டத்தில் ஈடுபட்டு போனேன் என்பதற்கெல்லாம் அப்பால் நான் ஒரு புலவன் என்று அவர் சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவருடைய முகத்திலே ஒரு ஒளி வீசியதை நான் பார்த்தேன். இப்படி பல விடயங்கள் சிவராமை பற்றி நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய சந்தர்ப்பத்தில் நான் குறிப்பாக இரண்டு முக்கியமான பரிமாணங்களை எடுத்து கையாள விரும்புகிறேன். அதில் முதலாவது விடயம், தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் சிவராம் அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம், பேக் டு த பேசிக்ஸ், அடிப்படைகளை நோக்கி மீண்டும் செல்லுதல். தமிழ் தேசிய அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்கள் தேசிய அரசியலுடைய அடிப்படைகளை அடிக்கடி மீட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். இதை அவர் நடைமுறையிலே செய்ததை நான் பார்த்திருக்கின்றேன். அடுத்த விடயமாக அவருடைய பரிமாணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், ஒரு இராணுவ விஞ்ஞான பார்வை, மிலிட்டரி சயின்ஸ் ஊடாக பார்க்கின்ற தன்மை. அப்ப தேசிய அரசியலின் அடிப்படைகளை மீட்டு பார்த்து கொண்டு செல்லுதல், மறுபக்கம் இராணுவ ரீதியாக அதை பார்த்து கொண்டு செல்லுதல். தேசியம் என்கின்ற அடிப்படை என்ற விடயத்திலே இரண்டு சிந்தனை பள்ளிகள் இருக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டோம். தேசிய தலைவருடைய 50வது பிறந்த தினம் 2004 ஆண்டு வந்த பொழுது பிரபாகரன் டேர்ன்ஸ் 50 என்று சொல்லி ஒரு கட்டுரை அவர் வரைகின்றார் கொழும்பு பத்திரிகை ஒன்றில். அந்த கட்டுரையிலே இந்த இரண்டு சிந்தனை பள்ளிகளையும் அவர் பெயரிட்டு அழைக்கின்றார். ஒரு பள்ளிக்கு பெயர் நவரத்னம் ஸ்கூல், நவரத்னம் ஸ்கூல் ஆஃப் தோட். தந்தை செல்வாவோடு அரசியல் பயணத்தை மேற்கொண்ட தமிழரசு கட்சியின் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவரான வி நவரத்னம் அவர்கள் அந்த கட்சியின் போக்கிலிருந்து உடன்படாது. 69 ஆண்டு இந்த பண்டா செல்வா ஒப்பந்தங்கள் எல்லாம் எழுதப்பட்டதன் பின், அவை கிழிக்கப்பட்டதன் பின் அதில் இருந்து ஒதுக்கப்படுகின்ற பொழுது அவர் சுயாட்சி கழகம் என்பதை அமைத்து அதனூடாக அவர் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், தமிழர்களுக்கென்று ஓர் தனித்துவமான இறைமை இருக்கின்றது, அதை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் வரலாற்று ரீதியாக எங்களுடைய விருப்பத்துக்கு இணங்கி நாங்கள் தாரை பார்க்கவில்லை. அந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு சுதந்திரமான இறைமை உள்ள ஒரு அரசை அமைப்பதுதான் சரியான வழி, இவர்களோடு பேசி பிரச்சனைகளை இலகுவில் தீர்த்து விட முடியாது என்பதற்கு உரிய ஆதாரங்களோடு அவர் அதை முன்னெடுத்து சொல்கிறார். கோடீஸ்வரன் என்பவர் ஒரு ஒரு பிரித்தானியாவிலே வந்து ஒரு வழக்கு தொடர்கிறார். அடுத்ததாக வேணுகோபால் மாஸ்டர் என்பவர், அவர்தான் தேசிய தலைவருக்கு ஆரம்ப காலத்திலே மென்டராக இருந்தவர் என்று சொல்லப்படுகின்றார். இவர்கள் எல்லாம் இந்த நவரத்னம் சிந்தனை பள்ளியைச் சேர்ந்தவர், அவரோடு சேர்ந்து வேலை செய்தவர். அடுத்ததான பள்ளி வந்து எங்களுடைய பழைய சமஸ்டி பள்ளி, அதாவது ஸ்ரீலங்கா என்கின்ற அரசுக்குள் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனையை ஒரு சமஸ்டி மூலம் தீர்வு காணுகின்ற ஒரு ஒரு தீர்வை நோக்கி போவது என்கின்ற சிந்தனை. இது தந்தை செல்வாவினால் 1947 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முதலே அவர் வந்து அதை பற்றி கதைத்திருக்கிறார். அதற்கு பிறகு 1949 தமிழரசு கட்சி தொடங்கப்பட்டதில் இருந்து இதை பற்றின சிந்தனை ஓட்டம் எடுத்துச் செல்லப்படுகிறது. அதிலே தான் அந்த 69 ஆண்டிலே நவரத்னம் அவர்கள் அந்த பாதை பிரிகின்றார். இருந்தாலும் 69 பிறகு 76 வரை நடந்த நிகழ்வுகளின் விளைவாக தந்தை செல்வா அவர்களும் அந்த இறைமை பள்ளியை தழுவிக் கொள்கிறார். இறுதியாக இதுதான் நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பதிலே நாங்கள் பார்க்கின்ற விடயம். தேசிய விடுதலை போராட்டத்தின் போக்கிலே இந்த இரண்டு சிந்தனை பள்ளிகளும் ஒன்றாகிவிட்டன. ஆகவே இந்த இரண்டு சிந்தனை பள்ளிகள் எங்களுடைய இதுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு அந்த இந்த இரண்டு சிந்தனை பள்ளிகளுடைய இந்த மற்ற பள்ளியினுடைய மீள்வரவை நாங்கள் பார்ப்போம். இந்த விடயங்களை எல்லாம் அவர் கட்டுரையிலே அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். நவரத்னம் பாடசாலை, செல்வநாயகம் பாடசாலை, இவை இரண்டும் இந்த போராட்டத்தில் ஒன்றித்த தன்மை, இவற்றையெல்லாம் அவர் தேசிய அடிப்படையை அலசுகின்ற அந்த கட்டுரையிலே குறிப்பிடுகின்றார். அதில் இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றார், இறைமையை தமிழர்கள் 3 தரம் தாரை பார்க்க வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது, அதை தாரை பார்க்காமலே தமிழர்கள் காப்பாற்றி இருக்கிறார். 1948 யாப்புக்கு முதல் தெளிவாக அதை மறுதளித்திருக்கிறார்கள் பாராளுமன்ற சட்ட ரீதியாக. அடுத்தது 72 மூன்றாவது 78 இப்படியாக இந்த விடயங்களை அவர் அரசியல்வாதிகளுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் வகுப்பெடுப்பது போல அடிப்படைகளை மீண்டும் மீண்டும் மீட்டிச் செல்கின்ற ஒரு பணியை அவர் செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், தாயகம், தேசியம், தன்னாட்சி என்றே எல்லாரும் சொல்லுகிறார். தங்களுக்குள்ளே கருத்து முரண்பாடு இருந்தாலும் தாயகம், தேசியம், தன்னாட்சி. அப்ப பல பேருக்கு அதை புரிந்து கொள்வதிலே சிரமங்கள் இருக்கின்றது. சிவராம் அவர்கள் எவ்வளவு இலகுவாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்த்த அந்த வீடியோ ஆவணத்திலே அவர் தெளிவாக சொல்வார், ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல மக்கள் அடிப்படைகளை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அப்போ தேசியம் என்பதனுடைய அடிப்படையை பற்றி பார்க்கின்ற போது, நான் இலகுவாக விளங்கப்படுத்துவதற்காக தேசியம் என்பதை நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே குறிப்பிட்டிருக்கின்ற அந்த தேசியம் என்பது பொதுவான மொழி, தமிழ் மொழி, மொழியை அடிப்படையாக கொண்டு ஒரு பாரம்பரிய தாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தனித்துவமான தேசிய இனம் தமிழ் பேசும் மக்கள் என்பதான் அடிப்படை. இதுக்கு நான் பிறகு வருகின்றேன். இதுக்கு பிறகு வேற வேலை விளக்கங்கள் போடப்படுகின்றது இப்போ நவீன காலத்தில், 2010 இந்த அடிப்படையில் இருந்து தேசியம் என்று கதைக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய தனித்துவமான தேசியத்தை பற்றி கதைக்கின்றோமா, அல்லது தேசியம் என்று கதைக்கின்ற பொழுது அது முழு ஸ்ரீலங்கா அரசு என்கின்ற அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதனுடைய தேசியத்தை பற்றி நாங்கள் கதைக்கின்றோமா? தேசிய சிறுபான்மை தமிழர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஸ்ரீலங்கா என்கின்ற முழுமையை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளே உள்ள தேசியத்தை பற்றி கதைக்கின்றது. அது எல்லோருக்கும் இருக்கின்ற அந்த தேசியத்தன்மை, எத்னிக் மைனாரிட்டி என்று சொல்லுவது, ஸ்ரீலங்கா அரசு என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் எத்னிக் மைனாரிட்டி சிறுபான்மை என்பதையே சொல்வார். தேசிய அடையாளங்கள் என்று கதைக்கின்ற பொழுது எந்த தேசியத்தை பற்றி பேசுகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேசியம், தாயகம், தன்னாட்சி என்பதிலே யாருக்காவது குழப்பம் ஏற்பட்டால், தாயகம், தேசியம், தன்னாட்சி என்பதிலே நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, எந்த தேசியத்தை பற்றி இவர்கள் கதைக்கிறார்? அடுத்தது வந்து இறைமை. எந்த இறைமையை பற்றி இவர்கள் கதைக்கிறார்? சவரைட்டி, இறைமை. இறைமை என்பது அரசுக்கு இருக்கின்றது என்பதுதான் சர்வதேசத்தில் சொல்லப்படுகிறது. மக்களுக்கும் இறைமை இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. சரி, அரசுக்கு இருக்கின்ற, ஸ்ரீலங்கா அரசுக்கு, அந்த அரசு என்கின்ற அந்த கட்டமைப்புக்கு இருக்கின்ற இறைமையை நாங்கள் பகிர்ந்து கொள்வதை பற்றி கதைக்கிறோமா, அல்லது தமிழர்கள் தாரை பார்த்து கொடுக்காத இறைமையை கொண்டவர்கள், அந்த இறைமையை அவர்கள் தாரை பார்த்து தங்கள் சுய விருப்பத்தின் பேரில் கொடுக்கவில்லை, சரணாகதி அடைய செய்யவில்லை என்கின்ற அடிப்படையிலே ஒரு தீர்வை கோருவது, சம அந்தஸ்தோடு நின்று கொண்டு ஒரு தீர்வை கோருவது, அந்த இறைமையை பற்றி நாங்கள் கதைக்கிறோமா? இந்த விடயங்களை சிவராம் அவர்கள் தெளிவாக ஊடகவியலாளர்களுக்கும் கட்டுரைகளிலேயும் எழுதி கொண்டிருந்தார். இதிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போக மிலிட்டரி சயின்ஸ், இராணுவ விஞ்ஞானத்தின் ஊடாக அவர் எப்படி அதை பார்த்தார், தேசிய அடிப்படை ஊடாக எப்படி அதை பார்த்தார் என்ற பொழுது, மிலிட்டரி சயின்ஸ் என்ற பொழுது இன்றைக்கு ஒரு அரசை, ஸ்ரீலங்கா என்கின்ற அரசை மாற்றி அமைக்கும், இரண்டு அரசுகளை உருவாக்குகின்றதோ அல்லது அதை மாற்றி அமைக்க முயற்சிக்கின்ற ஒரு போராட்டத்தை இராணுவ ரீதியாக இன்சர்ஜென்சி என்று பார்க்கிறார். எந்த அரசு, அது கம்யூனிசமாக இருக்கலாம், அல்லது ஒரு தேசிய விடுதலைக்கான போராட்டமாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான பதவி போட்டிகளால் இருக்கின்ற போராட்டங்களாக கூட இருக்கலாம். அது ஒரு அரசை கவிழ்க்கின்ற, முயற்சிக்கின்ற, மாற்றி அமைக்க முயற்சிக்கின்ற ஒரு போராட்டத்தை அவர்கள் இன்சர்ஜென்சி என்ற ஒரு பதத்திலே தான் இராணுவ ரீதியில் அழைக்கின்றார். அந்த இன்சர்ஜென்சிக்கு எதிராக போராட்டத்தை நடத்துவதை கவுண்டர் இன்சர்ஜென்சி என்று சொல்லுறது, கவுண்டர் இன்சர்ஜென்சி. அப்ப இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி என்பது எப்போ உருவாகினது, அந்த வியட்நாம் போரினுடைய அனுபவத்தை வைத்துத்தான் முதலாவது கவுண்டர் இன்சர்ஜென்சி மேனுவல் எழுதப்படுது. அதுதான் இந்த 2000 வரை உலகிலே நடக்கின்ற அந்த கவுண்டர் இன்சர்ஜென்சிக்குரிய மேனுவலாக அந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி மேனுவல் தான் இருக்கு. 2003 தான் எங்களுடைய சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதுதான் இந்த ஈராக், ஆப்கானிஸ்தான் அனுபவங்களை எல்லாம் வைத்து புதிய கவுண்டர் இன்சர்ஜென்சி மேனுவல் எழுதப்பட்டது. ஆகவே நாங்கள் இராணுவ விஞ்ஞான ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி என்பது எப்படி தொழிற்படுகிறது என்பதை நாங்கள் பகுப்பாய்வு செய்து புரிந்து கொண்டால்தான் இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி என்பது வார் ஆன் டெரரிசம் என்று படிப்படுகின்றபடிய அரசியல் ரீதியாக அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வார் ஆன் டெரரிசம் என்று சொல்வார். கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதுக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்கின்றது, த கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ், நாகரிகங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளுக்கு ஊடாக முன் செல்வது என்கின்ற அந்த கோட்பாடு, அது வெளிப்படுகின்ற விதம் போரோன் டெரரிசம் என்கின்ற முறையில் இந்த பனிப்போருக்கு பிற்பட்ட காலத்தில். இதே போலத்தான் சர்வதேச ரீதியாக இன்னும் ஒரு சிந்தனை பள்ளி இருக்கிறது, அதாவது தேசிய போராட்டங்கள் எங்கெங்கு நடக்கின்றதோ அந்த தேசிய போராட்டங்களை அங்கீகரித்து அந்த பிரச்சனைகளை தேசிய போராட்டத்துக்குரிய முறையிலே தீர்வு காண செய்வதன் மூலம் ஒரு பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதன் மூலம் ஒரு பிராந்திய அமைதியை கொண்டு வரலாம். இன்றைக்கு ஐரோப்பாவை எடுத்து பார்க்கமா இருந்தால், ஐரோப்பாவிலே பல வருடங்கள் நடந்த போர்களின் விளைவாக தேசிய அடையாளங்களை அவர்கள் வகுத்துக் கொண்டு, எல்லைகளை வகுத்துக் கொண்டு, அதன் பின் அமைதியை காண்டு சம அந்தஸ்தோடு அவர்கள் இணைந்து பல வேலை திட்டங்களை தங்களுடைய சம அந்தஸ்தை பேணி கொண்டு, சிறியவர்களாக இருக்கலாம், பெரிய அரசாக இருக்கலாம், ஒரு சம ஈக்குவல்ஸ் என்ற அடிப்படையிலே அந்த தீர்வுகளை காணுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இதுதான் வரலாற்றின் ஓட்டமாக தொடர்ந்து இருக்கிறது. ஒரு கூர்ப்பு முறையிலே இதுதான் நடந்து கொண்டு போகின்றது. அந்த கூர்ப்பு வளர்ச்சியை எங்களுக்கு மறுப்பதனால் தான் நாங்கள் எங்களுடைய இறைமையை பற்றி கதைக்கின்றோம், தமிழ் இறைமை. அந்த கூர்ப்பு வளர்ச்சியை நாங்கள் சாதித்துக் கொண்டு போனால்தான் உண்மையான ஒரு தீர்வை, நாங்கள் உண்மையான ஒரு சமாதானத்தை உருவாக்க முடியும். அதை உருவாக்குவதற்கான அந்த அரசியலை பற்றி பார்க்கிற பொழுது, இந்த உலக ஓட்டத்திலே இருக்கின்ற சிந்தனைகளிலே இந்த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் மாதிரி கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் என்கின்ற அடிப்படையில் வேற தியரிகள் இருக்கின்றது, கோட்பாடுகள் இருக்கின்றது. தேசிய இன பிரச்சனைகளை, தேசிய போராட்டங்களை அங்கீகரித்துக் கொண்டு அவர்களை சரியான முறையிலே ஒரு தீர்வை கொடுத்து, பிரிந்து போகின்ற ஒரு தீர்வுகளை கொடுத்து, அதன் பிறகுதான் செப்பரேஷன் ஃபார் யூனிட்டி என்பதைப் போல, நாங்கள் பிரிவதை இணைவதற்காக ஏதோ ஒரு வகையில் என்பதைப் போல சம அந்தஸ்தோடு இணைவதற்காகத்தான் நாங்கள் பிரிய வேண்டியிருக்கின்றோம். இதை வந்து ஐரோப்பாவில் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். அந்த கூர்ப்பின் அடிப்படையிலே தான் இந்த தேசிய விடுதலை போராட்டமே நடந்து கொண்டிருக்கின்றது. உலக ஓட்டத்திலேயும் இரண்டு பள்ளிகள் இருக்கு. இரண்டு பள்ளிகளிலே இந்த வார் ஆன் டெரரிசம் என்ற பள்ளி கடுமையாக பலமடைந்திருந்த ஒரு பள்ளி. போஸ்ட் 9/11 என்பதற்கு பிறகு அது பலமடைந்திருந்தது. இன்றும் அது பலமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது அடிப்படையில் கோட்பாட்டு ரீதியாக பலம் இழந்து கொண்டு போகின்ற ஒரு சூழலே அது இருக்கிறது. மற்ற பள்ளி வந்து பலம் பெற்றுக் கொண்டு வருகின்றது கோட்பாட்டு ரீதியாக. அது 2005 பிறகு சர்வதேச ரீதியாக விசாரணைகள் கூடிக்கொண்டு வருகின்றன. இந்த போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை, இந்த விடயங்கள் எல்லாம், இன அழிப்பு, ஜெனோசைட், இதுகளை பற்றின சிந்தனைகள் கூடிக்கொண்டு வருகின்றன. இந்த தேசிய இனப்பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்கின்ற விடயம் தெளிவாக பல இடங்களில் அந்த கருத்து முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் நாங்கள் கட்டமைப்புகளை அமைக்கின்ற போதும் சரி, எங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற போதும் சரி, இந்த வார் ஆன் டெரரிசம் என்கின்ற அந்த சிந்தனை பள்ளியால் பாதிக்கப்பட்டு அதன் அறிவுரைகளுக்கு அமைய, அல்லது அதனுடைய தாக்கத்துக்கு அமைய, அல்லது எங்களுடைய தோல்வி மனப்பான்மைக்கு அமைய, அல்லது அந்த பாடசாலை எங்கள் மீது திணிக்கின்ற உளவியல் போரின் தாக்கத்தை பணிந்து நாங்களாக கொள்கைகளை கைவிட்டு நீர்த்து போகின்ற வேலைகளை செய்ய விளைவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் ஒரு வருட அடைவதற்கு முதல் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. நவரத்தினம் சிந்தனை பள்ளி என்பது எங்களுக்குள் இருக்கிறது. அதே போல சமஷ்டி சிந்தனை பள்ளி என்று இன்னொன்று இருக்கின்றது. தந்தை செல்வாவே அதை கைவிட்டு விட்டார், அது வேற விஷயம். இறைமையை தந்தை செல்வாவே தழுவிக் கொள்கின்ற பொழுது தமிழிறமை என்ற கோட்பாட்டை அவர் இலங்கை பாராளுமன்றத்திலே தெளிவாக சொல்லுகின்றார், இனிமேல் நாங்கள் சமஷ்டி கேட்க மாட்டோம். சுயநிர்ணய உரிமை என்கின்ற விரைவிலங்கனத்தை வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுது உள்ளக சுயநிர்ணய உரிமை என்பதற்குரிய காலத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். ஆனால் அந்த காலத்தில் உள்ளக சுயநிர்ணய உரிமை என்கின்ற சொற்பதம் இருக்கவில்லை, அகராதியிலே, அரசியல் அகராதியிலே அது இருக்கவில்லை. ஆனபடியே அது இன்று அந்த சேம் சிட்டி நியூ ராப் என்று சொல்வதைப் போல அந்த பழைய அதே விஷயத்தை புது வடிவத்திலே திணிப்பதற்காக வந்த ஒரு விஷயம்தான் இந்த உள்ளக சுயநிர்ணய உரிமை. இது 1996 பேர்கன்லே நோர்வேயிலே பீஸ் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான சிந்தனைகள் நோர்வேயிலே வருகின்ற பொழுது பேர்கன்லே கிறிஸ்டியன் மைக்கேல்சன்ஸ் இன்ஸ்டிடியூட்டிலே நடந்த ஒரு மாநாட்டிலே இதை பற்றி எம்மவர்களே பேசுகிறார்கள், உள்ளக சுயநிர்ணய உரிமை. எனவே அவர்களுக்கு இது கவர்ச்சியாக தெரிந்திருக்கிறது. ஆனால் இது வந்து மற்ற பள்ளிக்கூடத்தினுடைய சிந்தனை, மற்ற சிந்தனை பள்ளி. வார் ஆன் டெரரிசம் என்கின்றது ஆரம்பத்தில் இருக்கிறது, 1997 தடை வருகிறது அமெரிக்காவில். 1996 இங்கே அந்த அடிப்படைகள் போடப்படுது. 2001 ராண்ட் இன்ஸ்டிடியூட் என்கின்ற அமெரிக்காவுடைய மிக முக்கியமான இராணுவ சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற அந்த திங்க் டேங்க் டிரான்ஸ் நேஷனல் எல்டிடி என்று அடையாளம் காணுகிறார் இந்த டயஸ்போரா. இப்போ நாங்கள் பார்த்தோம், சிவராம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார் விர்ச்சுவல் நேஷனை உருவாக்குவதற்காக உருவாக்குகின்ற ஒரு நேஷனல் ஸ்ட்ராட்டஜியாக தமிழ்நெட் அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டு வந்த அந்த கருத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற பொழுது இப்படியான இதை வந்து ஒரு இராணுவ ரீதியாக அவர்கள் ஏற்கனவே அடையாளம் காணுகிறார். எங்களுடைய தன்மை, நாடு கடந்த தன்மை. நாடு கடந்த தன்மையில் உள்ள அந்த ஆபத்தாக அவர்கள் பார்க்கிறார்கள். யார்? இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி என்கின்ற அந்த பார்வையிலே பார்க்கின்றவர்கள். அப்போ இந்த சர்வதேச ரீதியாக இந்த போராட்டத்தை கையாளுபவர்கள், ஒன்று உதாரணமாக இப்ப அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இதை கையாளுகிறதா, அல்லது பென்டகன் இதை கையாளுகிறதா? ஒரு ராணுவ விஷயம் பென்டகன் கையாண்டு கொண்டிருக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கடையிலுமே இந்த ரெண்டு ஈடுபாடுமே நடுக இந்த எங்களுடைய அரசியலே ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆரம்பத்தில் 2002 அமைதி பேச்சுவார்த்தையின் தொடர்ந்து கடுமையாக ஸ்ரீலங்கா அரசை பலப்படுத்தியது வந்து இந்த மேற்குலகத்தினுடைய உதவிகள் தான். அதுக்கு பிறகுதான் இந்த சீனா இந்தியா விஷயங்கள் எல்லாம் வந்தது. அடிப்படை ஆரம்பம் வந்து அப்ப அந்த நேரங்களில் எல்லாம் சிவராம் அவர்கள் வெளியில வந்து இந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வேறு வருடங்களுக்கெல்லாம் சென்று கருத்துக்களை பரிமாறியிருக்கிறார். சிவராம் அவர்களுடைய விடயம் என்னென்றால், மிலிட்டரி சயின்ஸ் ஊடாக, ராணுவ விஞ்ஞானத்தின் ஊடாக இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சியை பார்த்து அதை தேசிய தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு அதை என்ன மாதிரி அந்த கண்ணோடு அதை பார்த்து ரெண்டுக்கு இடையிலுமே மொழிபெயர்ப்பு செய்கின்றது, டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஒரு மொழியில் இருப்பதை ஒரு மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணுவதை போல மிலிட்டரி சயின்ஸின் ஊடாகத்தான் பார்க்கின்ற அறிகுறிகளை, பார்க்கின்ற விடயங்களை தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கு தேவையானவற்றை இந்த கவுண்ட் இந்த மிலிட்டரி முறையிலையும் வந்து அவர் எழுதுகின்ற ஆற்றலை பெற்றிருந்த ஒரே ஒரு ஊடகவியலாளராக அவர் தான் இன்று வரை மத்தியில் இருந்திருக்கின்றார். இந்த சிந்தனைகளை மத்தியில் அவர் ஊட்டியிருக்கின்றார், அடிப்படைகளை போட்டிருக்கின்றார். இந்த அடிப்படைகளை வைத்துக் கொண்டுதான் இன்றைய கூட தமிழை போன்ற ஊடகங்கள் இயங்குகின்றது. இன்று போர் முடிந்திருக்கலாம், ஈழப்போர் 4 முடிந்திருக்கலாம், ஆனால் இராணுவ பார்வையில் இந்த போராட்டத்தை பார்க்கின்ற தன்மை இன்னும் முடியவில்லை. அது முடிய போவதில்லை. ஏனென்றால் உளவியல் போர், இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி, இது எங்கே போர் நடக்கிறதுன்னு சொன்னால் டயஸ்போராவிலே நடக்கிறது, புலம்பெயர் சூழலே நடக்கிறது. அடிப்படையான விடயம் என்னவென்றால், மாற்று தலைமைகளை உருவாக்கி இவற்றை மாற்றி அமைக்க முடியாது என்று உணர்ந்தவர்கள் தமிழ் தேசிய போராட்டத்தின் தலைமை சக்தியாக நிற்கின்ற அதே சக்திகள் ஊடாக இதை இன்னவாறு மாற்றி அமைக்கலாம் என்பதற்கான ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு போராகத்தான் இந்த உளவியல் போர் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே கொண்டுவரப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சில 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 அறிகுறிகள், இப்போ சில பேர் சொல்லுகின்றார்கள், தந்தை செல்வாவே சொல்லிவிட்டார் தமிழ் மக்களை இனி கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார்கள், பேசுகிறார். இதை நான் பார்க்கின்ற பொழுது ஒரு உளவியல் போரின் வெளிப்பாடாகத்தான் அதை நான் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், தந்தை செல்வாதை எப்போது சொன்னார் என்று பார்த்தால், 70 அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் சமஷ்டி தான் கேட்கின்றோம், தனிநாடு நாங்கள் கேட்கவில்லை என்று எழுதியவர் தந்தை செல்வா. அவர் அதீத பெரும்பான்மையோடு சிங்கள பெரும்பான்மையோடு சிங்கள கடும் தேசிய போக்கோடு வந்து ஒரு கடுமையான ஒரு ஆபத்தான ஒரு ஒற்றையாட்சி யாப்பை அவர்கள் அமைக்கப் போகின்றார்கள் என்ற ஆபத்தை அவர் உணர்ந்தவுடன் தான் அவர் சொல்லுகிறார், கடவுள் தான் இனி தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று. அப்போ அவருடைய தேடுதல் ஆரம்பிக்கின்றது. அதாவது சமஷ்டி சிந்தனையின் தகர்ப்பு அவர் மனதுக்குரிய ஆழத்திலே உருவாகின முதலாவது அறிகுறியாக நாங்கள் அதை பார்க்க வேண்டும். உண்மையில் பார்த்தால் இது எதிர்மாறான விடயம். தந்தை செல்வா இந்த சந்தர்ப்பத்தில் அதை சொல்லியிருக்கிறார் என்றதை இன்று நாங்கள் பார்க்கிற பொழுதுதான் அது சரியான முறையில் பார்க்கணும். அப்போ உளவியல் போராக இதை நாங்கள் எடுத்து கையாளக்கூடாது. அப்ப இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி உளவியல் போராக இது வருகிறது என்றதை நாங்கள் விளங்கி வைத்திருந்தால், இப்படியான அறிகுறிகள் வருகின்ற பொழுது எங்களுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் போல டக்கண்டு எங்களுடைய மனதுக்கு எங்களுடைய புத்திக்கு படும், ஓஹோ இது வந்து இப்படியான ஒரு சிந்தனை, இதை நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொண்டு எங்களுடைய அடிப்படைகளை நீர்த்து போகாமல் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு செல்லலாம். ஆயுத போராட்டம் இல்லை என்றால் கூட அடிப்படையில் இந்த போரோன் டெரரிசம் என்கின்ற பாடசாலை தான் இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறது நிறைய விடயங்களை. மற்ற பாடசாலையையும் சிந்தனை பள்ளியையும் நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்றால் அதை நாங்கள் தான் பலப்படுத்த வேண்டும். அதனூட அதை நாங்கள் அணுகுவதன் மூலம் இன்று நடைபெற்றிருக்கின்ற இந்த மீளுறுதிப்படுத்தல், வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மீளுறுதிப்படுத்தல் என்பது அடிப்படையில் அதை தான் செய்திருக்கிறது, தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்ப இந்த அடிப்படைகளை வைத்துக் கொண்டு புலம்பெயர் சூழலிலே நடைபெறுகின்ற அறிகுறிகளை நாங்கள் பார்ப்போம். இப்ப சிவராம் அவர்கள் எழுதிய கட்டுரைகள் சிலது தமிழ்நெட்டிலே, நெகோசியேட்டிங் தமிழ் சவரைட்டி என்று சொல்லி 2003 தமிழ் இறைமையை சமரசம் செய்வது என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதப்பட்டது. இந்த கட்டுரையில் இந்த அடிப்படைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த கட்டுரை வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது, பல செய்திகளை நாங்கள் வெளியிடுகின்ற பொழுது எல்லாம் அதை வந்து ரிலேட்டட் ஸ்டோரியாக கொடுப்போம் என்ற அந்த அளவு ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையாக அந்த நேரத்திலே அது இருந்தது. அதே போலத்தான் இடைக்கால தீர்வை பற்றி கதைக்கின்ற பொழுது, இடைக்கால தீர்வு என்பது இலங்கையினுடைய அவர்கள் முன்வைக்கின்ற, அவர்களே வந்து முன்வைக்கின்ற இடைக்கால தீர்வுக்கான மாதிரிகள் அவர்களுடைய அரசியல் சட்டத்திலேயே யாப்பிலேயே முரணானவையாக கருதப்பட்டு நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்ற கட்டுரைகளை எல்லாம் தமிழ்நாட்டிலே சிவராம் அவர்கள் அந்த நேரத்திலேயே எழுத தொடங்கினார். இது வந்து வெளியிலே இருக்கின்ற எம் அவர்களுக்கு, ஆங்கிலத்திலே வெளிவருகின்றவற்றை எல்லாம் ஆராய்ந்து படிக்காதவர்களுக்கு இது புரிந்திருக்கார். இது உள்ளரசியல், உள்ளரசியல் நுட்பமாக செய்யப்படுகின்றது, நுட்பமாகத்தான் செய்யப்படுகின்றது. அதாவது அறிவூட்டல் தான் அங்கே அடிப்படையே உள்ள ஒழிய முரண்படுதல் அல்ல. அறிவினூடாக, அறிவினூடாக எங்களுடைய தேசியத்தை சரியான முறையில் பார்ப்பதனூடாக தவறுகள் நடக்காமல் சரியான முறையிலே அதை எடுத்துச் செல்வதற்கான உதவியை செய்கின்ற ஒரு சிந்தனை போக்கோடு தான் சிவராம் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்தார். இந்த இராணுவ விஞ்ஞானத்தினூடாகவும் தேசிய அடிப்படையினூடாகவும் பார்க்கின்ற தன்மையை பார்க்கிற பொழுது, இந்த புலம்பெயர் சூழலே தாயகத்திலே நடந்த விஷயத்தை நாங்கள் மேலோட்டமாக பார்த்தோம். 2002 அளவிலே ஒரு அமெரிக்க இராணுவ கல்லூரியை சம்பந்தப்பட்டவர்களாலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு ஸ்டடியில வந்து அவர் சொல்லுகிறார்கள், 4 காரணிகளை வந்து அவருடைய கவுண்டர் இன்சர்ஜென்சியின் அடிப்படையில வந்து 4 காரணிகள் இந்த போரை முன்னெடுத்தால் ஸ்ரீலங்கா அரசுக்கு வெற்றிக்கு சாத்தியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதை பற்றி அவர்கள் படிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார். முதலாவது காரணம் வந்து ஃபோக்கஸ்டாக, அதாவது குவியப்படுத்தின ஆக்ஷன் இருக்கவள், இராணுவம் அரசியல் தலைமை ரெண்டும் ஒன்றிருந்து ஒன்று முரண்பட்டு கொண்டிருக்காமல் ஒரே நோக்கோடு செயற்படவள். உதாரணமாக சந்திரிகா அம்மையாரை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னதான் கடும் தேசிய போக்கிலே அவர் செயற்பட்டிருந்தாலும் வெளிநாட்டில இருந்து அழுத்தம் வருகின்ற பொழுது, வெள்ளைவான் கடத்தல்கள் கூடியிருக்கின்ற அழுத்தம் வருகின்ற பொழுது அவர் உடனே 2 மாதத்துக்கும் 3 மாதத்துக்கும் கொஞ்சம் வெள்ளைவான் கடத்தல் கொஞ்சம் குறையும். ஏன்னா அவர்கள் வெளிநாட்டு டிப்ளோமேசியில் இருந்து வருகின்ற அழுத்தத்துக்கு அவர்கள் ஈடு கொடுக்க வேண்டிய சூழலை அவர்கள் வைத்திருந்தார். அப்போ இராணுவம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும். அப்போ இந்த ஸ்டடி சொல்றது என்னன்னா, அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் பலம் பெற்று விடுகிறார். இப்படியான திட்டத்தில் அப்படி இல்லாத ஒரு முறையைத்தான் அவர் பின்னாளிலே அவர் பின்பற்றினார். அடுத்தது வந்து புலனாய்வு வந்து மிக முக்கியம். மற்ற போர் வடிவங்களுக்கு நீங்கள் செலவிடுவதை விட புலனாய்வுக்கு கூட செலவழிக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியமான ஆய்வு. அடுத்தது வந்து சிறிய தாக்குதல்களை செய்து பெரிய பலன்களை உருவாக்குவதன் முறையில அதை உருவாக்க வேண்டும், உள்ளுருவி தாக்குதல் அப்படியான விடயங்கள். அதுக்கு அப்பால் அவர் சொன்னாலும் ரெஸ்பான்சிவ் கவர்மெண்டாக இருக்க வேண்டும், அதாவது அரசாங்கம் வந்து இது ஒன்றை செய்வதாக காட்டுகின்ற தன்மை உண்டு, அதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த 4வது விடயம் வந்து ஸ்ரீலங்கா அரசுக்கு சரி வராது, அடிச்சு போட்டாலும் அது சரி வராது. அது நாங்கள் பண்டா செல்வா ஒப்பந்தத்தில் இருந்து இன்றைக்கு கிழக்கின் உதயம் என்று அவர்கள் செய்கின்ற அந்த அந்த இதை வந்து மக்கள் நிராகரித்தது வரை அது அவர்களால் செய்ய முடியாத விஷயம் என்பது தெளிவாக தெரிஞ்ச விஷயம். இதனால் தான் நாங்கள் தமிழ் இறைமை என்கின்ற அந்த அடிப்படையை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படைகளை வந்து கவுண்டர் இன்சர்ஜென்சி தான் அங்கே கொடுக்கின்றது. இந்த அடிப்படைகள் போருக்குரிய அடிப்படைகள் ஆயுத பலத்தையும் கொடுக்கின்றது ஆரம்பத்தில். அப்ப அதன் அடிப்படையிலே நாங்கள் இன்று நியாயம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்களிடம் அவர்களிடம் நியாயம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய உலகத்திலே வந்து கோப்பரேட்டுகள் தான் இந்த உலகத்தை நடத்துவதை போல இன்றைக்கு வந்து பொருளாதார அடிப்படையில எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம். கொள்கைகளுக்கு அப்பால் பொருளாதார நலன்களை வைத்துக் கொண்டு செய்கின்ற பொழுது இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி என்பது அதற்குள்ளேயும் வந்து ஃபிட் ஆகும். இப்ப வந்து இந்த 2009 மார்ச் மாதத்திலே நடந்த ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், PILPG என்கின்ற ஒரு நிறுவனம், அமெரிக்காவில இருந்து நியூயோர்க்கை தலைமையாக கொண்டு இயங்குகின்ற ஒரு நிறுவனம், பப்ளிக் இன்டர்நேஷனல் லோ பாலிசி குரூப் என்று சொல்லி இவர்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்த பொழுது இந்த 2 பேச்சுவார்த்தை குழுக்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் வந்து கோச்சிங் செய்கின்றவர்களாக சில வேலைகள் செய்து கொண்டிருந்தவர்கள், செய்ய விளைந்தவர்கள். அவர்கள் வந்து 2009 மார்ச் மாதம் இந்த போர் முடிவுக்கு வருவதற்கு முதல் வந்து அவர்கள் ஒரு அறிக்கை, ஒரு ரகசிய அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார்கள். தங்களுக்குள்ளே தங்களுடைய முக்கியமான சில சில ஆட்களுடைய பரிமாற்றத்துக்காக வெளியிட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்று சொன்னால், ஸ்ரீலங்கா டயஸ்போரா, ஸ்ரீலங்கன் டயஸ்போரா என்கின்ற அந்த அடையாளத்தை வந்து தமிழர்கள் முஸ்லீம்கள் சிங்களவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் அதை தழுவுகின்ற மாதிரி இதை இந்த போஸ்ட் கான்ஃபிளிக்ட் நிலையிலே அதை கொண்டு வர வேண்டும் என்றால் அதை வந்து தடுப்பவர்களாக சில சக்திகள் இருக்கின்றன. உதாரணமாக 2008 மலேசியாவிலே நடந்த ஒரு மாநாட்டிலே இந்த தமிழ் கல்வியாளர்கள் சந்தித்த பொழுது அவர்களிடம் இந்த கோட்பாட்டை புகுத்த வேண்டும் என்று முயன்ற சக்திகளை அவர்கள் கடுமையாக விமர்சித்த பொழுது அந்த விஷயத்தை செய்தியாக தமிழ்நெட்டிலேயும் தமிழ் நேஷன் என்கின்ற இணையதளத்திலேயும் விரிவாக போட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி இவர்களை அவர்கள் வேறு வேறு சந்தர்ப்பத்தில் அதில் ஸ்போயிலர்ஸ் என்று அடையாளம் காண்கின்றார்கள். அதாவது சீர்குலைக்கின்றவர்கள், அதாவது அவர்களுடைய கோட்பாட்டை சீர்குலைக்கின்றவர்கள். இதப்போ நடக்குது 2009 மார்ச் அளவில் நடக்குது. எங்கே நடக்கிறது இப்படியான ஒரு இந்த நிறுவனம் என்ன, இலவசமாக சட்ட உதவிகளை சட்ட ஆலோசனைகளை வழங்குகின்ற நிறுவனம், இலவசமாக வழங்குகின்ற, இலவசமாக தான் பீஸ் ப்ரோசஸ் நேரம் இவர்கள் கோச்சிங் செய்தார்கள். அவரோடு சேர்ந்து வேலை செய்தது பிள்ளை அல்ல, சட்ட ரீதியாக நாங்கள் எங்களுடைய அடிப்படைகளை வைத்துக் கொண்டு இவரோடும் நாங்கள் பேசி வேலை செய்து கொண்டு போகலாம், அது பிள்ளை அல்ல. ஆனால் இந்த நோக்கத்தோடு அவர்கள் வருகிறார்கள் என்பது எங்களுக்கு ஓரளவு அந்த ஃப்ரேமை நாங்கள் போட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுவேன். இவர்கள் பிள்ளையானவர்கள் என்ற நோக்கத்தை நான் சொல்லவில்லை. அப்போ இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த ஊடகங்களுக்கு தெரியாமல் தான் எங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்ளுவது நல்லம் என்பதை போல அவர்கள் அதில் எழுதுகிறார். அதை அவர்கள் நுட்பமாக எழுதுகிறார்கள், தாங்கள் சொல்வதைப் போல எழுதாமல் அதை ஒரு ஆய்வு வடிவத்திலே அதை வந்து அவர்கள் அப்படி போடுகிறார். அதனாலதான் அந்த ஆவணமும் கான்பிடென்சியலாக இருக்கிறது. அப்ப இந்த ஆவணத்தை நாங்கள் அண்மையில தமிழ்நாட்டிலே வெளியிலே வெளியிட்டு இருந்தோம். ஏனென்றால் இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி இப்படியான இதுகள் வந்து என்ஜிஓக்கள் ஊடாக எந்த அளவு வருகிறது. உதாரணமாக ஸ்ரீலங்காவிலே என்ஜிஓக்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். என்ஜிஓக்கள் தமிழ் தேசியத்தைக்கு சிங்கள தேசியத்தை பலவீனப்படுத்துவதற்கு என்ஜிஓக்கள் பயன்படுத்த அதுக்கு நிறைய நிதி உதவி வழங்கப்பட்டது என்பதுதான் ஸ்ரீலங்கா அரசினுடைய வாதம். அப்படியான போக்குகளை நாங்களும் பார்த்தபடியினால்தான் சில என்ஜிஓக்கள் எங்களுக்கு ஆதரவர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் நினைத்திருப்போம். ஆனால் எங்களுடைய தேசியத்தையும் பலவீனப்படுத்தி ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தேசியத்தையும் பலவீனப்படுத்துவதன் மூலம் இரண்டையும் சமரசம் செய்து வைக்கலாம், அதனுடன் அமைதியை உருவாக்கலாம் என்கின்ற சில சிந்தனைகள், இந்த இப்படியான சிந்தனைகளில் ஒற்றுமை இருக்கிறது. அதற்காக நான் என்ஜிஓ எல்லாம் கவுண்டர் இன்சர்ஜென்சிக்குள்ளதான் வேலை செய்து என்று சொல்ல வரவில்லை. அந்த பேட்டர்ன்ஸ், அந்த அறிகுறிகளை நாங்கள் பார்க்க வேண்டும், எப்படி இது வெளிப்படுகிறது என்று சொல்லி அது வெளிப்படுகிறவர்கள் அவர்கள் அதை சுட்டிக்காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் எங்களையே ஸ்போயிலர்ஸ் என்று அடையாளம் காணுகிறார். இப்ப சிவராமருடைய வீடியோவில் அவர் சொன்ன கருத்தை பார்த்த ஒரு நேஷனல் ஸ்ட்ராட்டஜி என்பது வந்து நாங்கள் தேசிய மூலோபாயமாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய விஷயமாக, ஊடகமாக நாங்கள் இருந்து செய்ய வேண்டிய வேலை. இப்படியான விஷயங்களை நாங்கள் அடையாளம் கண்டு வழியிலே கொண்டு வருவதற்கான அடிப்படைகளை இலகுவான விடயம், மிக இலகுவான விடயம் என்னவென்றால், மனிதர்களோடு நாங்கள் சரியான முறையில், இப்ப தமிழ்நெட்டை பொறுத்தவரையில் ஒரு செய்தியை எடுத்து நாங்கள் வெளியிடுவதற்கு செய்தி யாராவது எழுதி அனுப்பினால் நாங்கள் போட மாட்டோம். மனித வளம் அந்த பார்வையில் இருப்பவர்கள் அவர்கள் கையாண்டு எழுதுவதுதான் செய்தி கட்டுரை. இதுதான் ஒரு ஒரு ஊடகம் செய்கின்ற வேலைப்படுத்தார். யாரோ இங்கே இருந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக எழுதி அனுப்புவதை ஆய்வு செய்யாமல் விசாரிக்காமல் வெளியிடுவது ஒரு ஊடகத்தன்மை அல்ல. அப்ப இப்படியான தன்மைகளூடாக சரியான ஆட்கள், சரியான கொள்கையோடு நிற்பவர்கள் சேர்ந்து வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கூடாக வெளிப்படுகின்ற நடவடிக்கைகள் சரியான முறையிலே வரும். அப்ப அந்த அடிப்படைகளை சரியானவர்களுக்கு பொருத்தமான முறையில கொடுக்க வேண்டும். இது ஊடக அனுபவத்தோடு, ஊடகத்தை நடத்துகின்ற அந்த அனுபவத்தோடு நான் சொன்னாலும் இது எங்களுடைய அரசியல் கட்டுமானங்களுக்கும் இது பொருந்தும். எல்லா விதமான கட்டுமானங்களுக்கும் இந்த அடிப்படை முக்கியம். இந்த அடிப்படைகள் ஒன்றும் சிரமமானவை அல்ல. நவரத்னம் அவர்களுடைய புத்தகத்தை எடுத்து வாசித்தால் தெளிவாக தெரியும். இந்த நவரத்னம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, அவர் 96 வயது இருக்கும் பொழுது சிவராம் அவர்கள் மறைந்ததற்கு பின் அவர் கதைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார் என்பதை நான் அறிந்த பொழுது அவரோட கதைத்து ஒரு பேட்டி எடுத்து தமிழ்நெட்டில் வெளியிட்டிருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக அவர் மரணமடைந்த தருவாயில் கூட ஒரு பேட்டி வெளிவந்தது. அதுக்கு 2 கிழமைகளுக்கு முதல் அவர் அனுப்பியிருந்த ஒரு கட்டுரையினுடைய வடிவம், ஸ்ரீலங்காவினுடைய யாப்பு அதற்குள்ளே தீர்வு காண முடியாது என்பதைத்தான் அவர் அதிலே வலியுறுத்தி, அது சட்டவிரோதமான யாப்பு என்பதை, அதான் அந்த இறைமை பள்ளிக்கூடத்தினுடைய வெளிப்பாடு இப்படித்தான் வரும், அப்படியான சிந்தனைகளை அவர் எழுதியிருந்தார். இப்ப இப்படியான ஒரு ஒரு அடிப்படையிலே தான் இந்த வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கும். இதிலே புலம்பெயர்ந்த சூழலில் நடக்கின்ற இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி அல்லது இந்த என்ஜிஓக்கள் ஊடாக ஊட்டப்படுகின்ற விஷயம், இந்த என்ஜிஓக்களோடு வேலை செய்வது ஒன்றும் தப்பு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் பல இடங்களிலே இந்த என்ஜிஓக்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுடைய இளம் தலைமுறையினர், சுவிட்சர்லாந்து ஜெர்மனி போன்ற இடங்களிலே உள்ளடங்கலாக பல இடங்களிலே எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு தேசிய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தாய் தகப்பனுடைய பிள்ளைகளுக்கே அவர்கள் நல்ல கல்வி தகவையோடு சில வேலைகளை முன்னெடுக்க உழைந்த பொழுது அவர்களுக்கே அவர்கள் தொடர்ச்சியாக வகுப்படுத்து சில விடயங்களை ஊட்டியிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கன் டயஸ்போரா என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த ஈழம் என்கின்ற விஷயத்தை நீங்கள் கதைப்பது உங்களுடைய அரசியலை முன்னெடுப்பதற்கு அது பொருத்தமில்லாதவுடைய இப்படியான சிந்தனைகளை அவர்களுடைய தொடர்ச்சியாக வகுப்படுத்துது. இவர்களெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லாதவர்களாகவே எங்களுக்கு தெரிவார்கள். ஆனால் இந்த கருத்துக்களை அவர்கள் எங்களுக்குள்ளே புகுத்த விளைகிறார்கள். அப்போ அவர்களுக்கு நாங்கள் திருப்பி அந்த கருத்துக்களை கூறிய அடிப்படைகளை நாங்கள் விளங்கப்படுத்துவதற்கு பதிலாக அவருடைய கருத்தினால் நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் எதற்கு பலியாகின்றோம் என்றால் அந்த கவுண்டர் இன்சர்ஜென்சிக்கு பலியாகும், உளவியல் போருக்கும் நாங்கள் பலியாகின்றோம். ஆனால் சில நேரம் கருவிகளாக இருப்பவர்களே அந்த நோக்கத்தை செய்கிறார்களோ இல்லையோன்றது வேற விஷயம். நாங்கள் வந்து கோட்பாடுகளை தான் பார்க்க வேண்டும், ஆட்களை பார்க்கக்கூடாது. குழுவாதம் வருகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதுக்கு பின்னால் இருக்கிற கோட்பாடுகள், இன்றைக்கு பயங்கரவாதத்துக்கு எதிரான பள்ளி சிந்தனை பள்ளி என்று ஒன்று இருக்கிறது. அதே போல தேசிய விடுதலை போராட்டங்களை அங்கே இருந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பள்ளி இருக்கின்றது. இந்த ரெண்டு பள்ளி கோட்பாடுகளுக்கு இடையிலே நிற்கின்ற யாரோடு நாங்கள் வேலை செய்ய வேண்டும், எந்த பள்ளியை தழுவி நாங்கள் வேலை செய்ய வேண்டும். நிச்சயமாக இப்ப இந்த உடையத்தில் இப்ப சிவராம் அவர்கள் எழுதிய கட்டுரைகளிலே நான் குறிப்பிட்ட ஏற்கனவே குறிப்பிட்ட நெகோசியேட்டிங் தமிழ் சவரைட்டி இந்த 50வது பிறந்த நாளுக்கு எழுதிய கட்டுரை இப்படியான கட்டுரைகளை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் திருச்செல்வம் என்பவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கும். அந்த நேரத்திலே தந்தை செல்வா அவர்கள் சரியான கொள்கையை தழுவி கொண்டு போகின்ற பொழுது, இறைமை கொள்கையை தழுவுகின்ற பொழுது அவரை நீர்த்து போக வைப்பதற்காக திருச்செல்வம் அவர்கள் இவ்வாறு பயன்பட்டார். ஆனால் அது சரிவரவில்லை என்பதை சிவராம் அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார். அதாவது எழுதுகின்ற பொழுது நாங்கள் சில விடயங்களை ஆழமாக இன்றைய சூழலில் இருந்து பார்க்கின்ற பொழுது இன்னும் சில ஆழமான விடயங்களை நாங்கள் வெளியிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து சிவராம் அவர்களுடைய வீடியோ ஆவணத்தை நாங்கள் பார்த்தோம். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற சில கருத்துக்கள், முக்கியமாக இந்த தேசம் என்பது அழிக்கப்பட்டால் கூட அந்த தேசியம் என்கின்றதுக்கான அடிப்படை, அந்த நினைவுகள், அந்த வரைபடங்கள், அந்த நினைவுகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவதன் முக்கியம். அதாவது தமிழ்நாடு என்பது ஒரு ஆர்கைவ், அது அந்த நாட்டிலிருந்து இந்த நாள் வரை நடந்த விடயங்களை அந்தந்த நேரத்திலே வெளியிடப்பட்ட தகவல்களை சேகரித்து வைத்திருக்கின்ற ஒரு இடம். அது ஒரு விர்ச்சுவல் நேஷனுக்குரிய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆர்கைவ்ஸ். அப்ப அந்த விர்ச்சுவல் நேஷன் என்கின்றதை அவருடைய மனதிலே இருந்ததை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், தமிழ் வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற பரவலான பல தமிழ் இடங்களை பற்றின இடப்பெயர் ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலே அது தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் இடப்பெயர்களை எழுதுகின்ற பொழுது சரியான உச்சரிப்பை வெளிப்படுத்தக்கூடிய முறையிலே தமிழ்நாட்டில் எழுத வேண்டும் என்பதற்காக ஒரு தனியான ஒரு முறையையே நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். இதெல்லாம் கடந்த 5 வருடங்களுக்குள் செய்யப்பட்ட வேலைகள். அப்படியாக சரியான அடித்தளத்தை சிவராம் அவர்கள் போடுவதற்கு உதவி நின்றார். இன்றைக்கு அந்த அடித்தளத்தை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போகின்ற வேலையை காலத்துக்கேற்ற வடிவத்தில், காலத்துக்கேற்ற முறையில், அதையே கூர்ப்பு வடிவத்திலே அதை செய்யக்கூடிய இயன்ற அளவு நாங்கள் அதை செய்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்றோம். அப்ப இந்த என்ஜிஓக்கள் இதை பற்றி நான் கதைத்துக் கொண்டிருக்கிற பொழுது சொன்ன விடயத்தில் இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், இந்த போர் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு இந்திய ஊடகவியலாளர்கள் சிலர், புலம்பெயர் சூழலில் இருந்து போனவர்கள் சிலரையும் துணையோடு என்ன செய்கிறார்கள் என்றால், தமிழ் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும், தமிழ் கோலிஷன், கொழும்பை மையமாக வைத்து எல்லா தமிழர்களையும் ஒன்றாக, எல்லா தமிழ் கட்சிகளையும் ஒன்றாக கொண்டு வந்து ஒரு தமிழ் நேஷனல் அலையன்ஸ் என்பதற்கு அப்பால் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு இதை கொண்டு வந்து நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், அதை ஒன்றாக இருப்பதுதான் பலம், ஏனென்றால் உங்களுக்கு இராணுவ பலத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள், ஆகவே ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரி விஷயங்களை சொல்லி சொல்ல கொண்டு வருவதன் நோக்கம் என்னவா இருந்தது என்று சொன்னால், இவர்களையே சில கொள்கைகளை எல்லாருமாக சேர்ந்து கைவிட பண்ணுவது. இராணுவ ரீதியாக சாதிக்க முடியாத வெற்றி. இதில் நான் மிக குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், நவரத்னம் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம், The Fall and Rise of Tamil Nation. அந்த புத்தகத்தினுடைய அறிமுகத்திலே 94வது ஆண்டு அந்த புத்தகத்தினுடைய அறிமுகத்திலே முடிக்கின்ற பந்தியிலே அவர் எழுதுகிறார், இந்த தமிழீழ விடுதலை போர் தமிழ் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இராணுவ தலைமை ஒரு விடயத்தை தெளிவாக இருக்க வேண்டும், என்னவென்றால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் எங்கேயாவது கொம்ப்ரமைஸ், தமிழ் இறைமையை காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு வந்தால், தமிழ் சுதந்திரத்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழல் உருவாகினால் தெளிவாக சொல்ல வேண்டும், நாங்கள் அழிந்தாலும் அதை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் என்று. ஏனென்றால் அதுதான் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான வழி. அதை நாங்கள் முள்ளிவாய்க்கல்ல பார்த்திருக்கின்றோம். அதாவது நவரத்னம் சிந்தனை பள்ளியைத்தான் சிவராமும் சேர்ந்தவர், தமிழ்நாட்டும் அதைத்தான் சேர்ந்தவர். தமிழ்ச்சிலன் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு இங்கே வந்த பொழுது, என்னிடம் அவர் சந்தித்து கதைக்கின்ற பொழுது, ஆர்வமாக அறிந்து கதைக்கின்ற ஒருவர் வந்து நவரத்னம் அவர்கள். அவரோட தொலைபேசி எடுத்து ஐயா அப்படி சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டு அவரோடு கதைத்து விட்டு போவார். அது அவருக்கு ஒரு மன நிம்மதியாக இருந்தது. எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்றால், சரியான மனிதர்கள், அடிப்படைகளை சரியாக வைத்திருந்தவர்கள், அவர்களுக்கிடையே இருந்த அந்த நட்பு என்பது, அவருடைய நூலை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்றெல்லாம் ஆர்வத்தோடு இருந்தார்கள். அப்ப இந்த போராட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது நவரத்னம் சிந்தனை பள்ளிக்கூடமாகத்தான் அதை சிவராம் அவர்கள் வர்ணித்ததைப் போல நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பதக்குள்ளேருந்து நாங்கள் நிறைய விடயங்களை வெளிக்கொண்டிட வேண்டியிருக்கிறது. எங்களுடைய இளைய தலைமுறை அதை மீட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது, படிக்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படைக்காக நாங்கள் இதை பற்றி இப்போ சொல்ல வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த என்ஜிஓக்கள், இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி நடத்துகின்ற சக்திகள், கோஆபரேட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள், இவர்கள் எல்லோருமே இது ஒரு வகையிலே எங்களுக்குள்ளே கருத்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு, இந்தியாவினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த கொழும்பு முயற்சி இருக்கிறதே, அந்த கட்சிகளை சேர்த்து எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து இதை கைவிட பண்ணுகின்ற அந்த நீர்த்து போக செய்கின்ற அந்த வேலை திட்டம் சரிவராமல் போனபடினாலே சூரிச்சிலே ஒரு மாநாடு ஒரு ஒழுங்கு ஒண்ணப்படுகிறது. அதற்காக அந்த செய்தவர்கள் வந்து பிள்ளையானவர்கள் தான் சொல்ல வரவில்லை. இதுகள்லாம் ஒரு அஜெண்டாவில் இப்ப எல்லா தமிழ் பேசும் மக்களுடைய தலைவர்களையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து மேற்கு தேசத்திலிருந்து தான் இருக்கிறது என்பதை அடையாளம் கண்டுனா அது அந்த முறையில் நடக்கும். இதற்கு பின்னாலே பல சக்திகளும் இருந்திருக்கலாம். அதை நாங்கள் தீர்க்கமாக சொல்ல முடியாது. நாங்கள் அறிகுறிகளைத்தான் நாங்கள் சொல்லலாம். நாங்கள் செய்தி போடுகின்ற பொழுது ஆதாரத்தோடு தான் செய்தி போடலாம். ஆனால் இப்படியான அறிகுறிகளை நான் உங்களுக்கு சொல்லி பேட்டர்ன்களை சொல்லாம் ஒழிய ஆதாரபூர்வமாக எதையுமே நிறுவ முடியாது. இப்படி இப்படி நாங்கள் கதைக்கின்ற விடயங்களை ஆதாரபூர்வமாக இது பண்ண முடியாது. ஆனால் அறிகுறிகளை நாங்கள் பார்க்கலாம், ஆழ்மனதத்தை ஆராயலாம். யாருடைய ஆழ்மனதை நாங்கள் ஆராயலாம்? சிவராம் அவர்கள் என்னோடு கதைக்கின்ற பொழுது எப்படி என்னுடைய மனதை ஆராய்ந்தாரோ அப்படி நாங்கள் கதைக்கின்றவர்களோடு ஆழ்மனதை நாங்கள் ஆராயலாம், வடிவாக பார்க்கலாம். அவருடைய வெளிப்படுகின்ற சில விவாதங்கள் கருத்துக்களோடு வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன சிந்தனைக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள், எந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் நிற்கிறார்கள், இந்த தன்மை வந்து இன்று முழு தமிழ் தேசிய மக்களுக்கும் தமிழ் தேசியத்தினுடைய பாதுகாவலர்களுக்குமே தேவையாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் செய்கின்ற தெரிவுகள் எப்படியான தெரிவுகளாக இருக்கும் என்பது வெளியிலே காட்டப்படுகின்ற தாயகம் தேசியம் தன்னாட்சி என்பதை வைத்து இன்றை கெடுங்கள், தாயகம் தேசியம் தன்னாட்சி இறைமை என்பதையும் சேர்த்து சொல்லுகின்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது. காரணம், இது விருப்பத்தோடு சுய விருப்பத்தோடு இலகுவாக நடந்த விவாதங்களுக்கு கூட எல்லாம் இது நடந்திருக்கலாம் உள்ளுக்கு. ஆனால் பகிரங்கமாக அழுத்தங்கள் போடப்பட்டு வெளியிலே நடந்த மாற்றங்கள் ஊடாகத்தான் இவை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அப்ப இந்த அறிகுறியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அடிப்படையிலே எங்கேயோ கோளாறு இருக்கின்றது, இதற்கு பின்னாலே நிற்கின்றவர்களுக்கு பின்னாலே இங்கே ஒரு கோளாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்வோம். வட்டுக்கோட்டை சம்பந்தமான முழுவதிப்படுத்துகின்ற வாக்கு கணிப்பு நடந்த பொழுது சில மட்டங்களில் இருந்து பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. ஏன் இந்த எதிர்ப்பு கிளம்புகின்றது என்பதை ஆராய்கின்ற பொழுது இவர்கள் ஒன்று இப்படியான ஒரு நிலைக்கு பலியாகி இருக்கிறார்கள். தோல்வி மனப்பான்மையினாலோ அல்லது வேறு சிக்கல்களினாலோ அவர்கள் அதுக்கு பலியாகி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையே அவர்கள் அறியாமல் அவர்கள் ஒரு ஆபத்தான கோட்பாட்டுக்கு பலியாகின்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அங்கே கவலைக்குரியமான விடயம். அதாவது ஓர் ஓன் டெரரிசம் என்கின்ற அந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி என்கின்ற அந்த சிந்தனை பள்ளியை பள்ளியின் உத்திகளுக்கு பலியாகின்றவர்களாக அவர்கள் வந்து விடுகிறார்கள். ஆகவே ஒரு தேசிய இனம் என்பது போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுது இந்த அடிப்படைகளே தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே சிவராம் அவர்களுடைய அந்த சிந்தனை, அவருடைய கட்டுரைகள் வெளிவந்த காலங்களில் எப்படி அவர் எழுதினார் என்பதை எல்லாம் நாங்கள் மீட்டு பார்ப்பது நிறைய பலனுள்ளதாக இருக்கும் என்பதே என்னுடைய கருத்து. இந்த சூரத்தில் நடந்த மாநாட்டில் என்ன நடந்தது என்றால், அஜெண்டாவை அவர்களே போட்டு தமிழ் தலைமை தமிழ் முஸ்லிம் சிறப்பு தலைமைகள் எல்லாரையும் கொண்டு வந்து வைத்து அஜெண்டாவை அவர்கள் போட்டிருக்கிறார், அழைத்தவர். அப்ப அதுல ஒன்றோ இரண்டு உருப்படியானவர்கள் இருந்தபடினால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இது எங்களுடைய கூட்டம், எங்களுடைய விடயங்களை விவாதிப்பதற்கான கூட்டம், நாங்களே அஜெண்டாவை போடுகிறோம். அப்ப ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதுதான் நான் சொல்றேன், அவர்களோடு சேர்ந்து வேலை செய்வதில் தவறு இல்லை. ஆனால் தலைமையில் இருப்பவர்கள், இதை கொண்டு நடத்துபவர்கள் சரியான சிந்தனை பள்ளியைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த திருச்செல்வம் என்ற பெயரை திரு சிவராமர்கள் அடையாளம் கண்டது போல நாங்கள் இன்று பல பேருடைய பெயர்களை அடையாளம் காணோம். அது நான் சொல்வது அழகான விடயம் அல்ல. ஆனால் இதற்கு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கோட்பாடு பெயராக நாங்கள் தமிழ்நெட் ஊடாக வைத்திருக்கின்ற பெயர் என்னவென்றால் 45 பாகை அரசியல், 45 degree பொலிட்டிக்ஸ். இந்த 45 பாகை அரசியல் ஊடாக, 45 பாகை அரசியல் ஒன்று பிள்ளையான விடயம் அல்ல, 45 பாகை அரசியல் எங்களுக்கு தேவைப்படும். ஆனால் 45 பாகை அரசியல் தலைமையாக இருக்கக்கூடாது. தலைமையாக இருக்க வேண்டியது இதுதான். சிவராம் இன்னொரு விடயத்தில் சொல்வார், இந்த தேசிய தலைவருடைய சிறப்பியல்பு என்னவென்று சொன்னால் அவர் வன்னியில இருக்கின்றார். அவர் இந்த சொற்சிலம்புகளுக்குள்ளே மாட்டுப்படக்கூடிய இந்த டெர்மினாலஜிகளுக்குள்ளே, இந்த சுயநிர்ணய உரிமை, அந்த இந்த சுயநிர்ணய உரிமையே என்று சட்ட ரீதியாக கடுமையாக விவாதிக்கப்பட்ட சர்வதேச ரீதியான சட்டம் என்றால் அது சுயநிர்ணய உரிமை. சுயநிர்ணய உரிமை என்பது பிரிவினை அங்கீகரிக்காத ஒரு உடையமாக இருக்கிறது என்பதுதான் அடிப்படையாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நடைமுறையை பார்த்துக் கொண்டு போனால் தெரிகின்ற கூட எங்கேயும் எவரும் ஒரு இனத்துக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது என்பதை ஏதோ ஒரு சட்ட முனையில நிரூபித்து விட்டு அடுத்ததாக விடுதலை வாங்கி கொண்டு போவதல்ல, அப்படி நடக்கிறதல்ல. நாங்கள் எங்களுடைய தார்மீக நியாயப்படுத்தலுக்காக சுயநிர்ணய உரிமை என்பதை எடுத்து இயம்புகின்றோமே ஒழிய சட்ட ரீதியாக இதையெல்லாம் கதைத்து வென்று விட்டுத்தான் எங்களுக்கு அடுத்த படி என்று சொல்லி நாங்கள் சிந்திப்பது கூட அது ஒரு பிழையான சிந்தனை. இதை நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், இப்படியான தலைமையில இருக்க வேண்டியவர்கள், தலைமைகளை கொண்டு நடத்த வேண்டியவர்கள், கட்டமைப்புகளை நடத்த வேண்டியவர்கள் எந்த சிந்தனை பள்ளியை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்களோடு மற்ற 45 பாகை அரசியல் செய்பவர்கள் சேர்ந்து பழகலாம், அதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. விவாதித்து கருத்துக்கள் அப்போதான் இன்னும் நல்ல முறையில் நடக்கும். ஆனால் தலைமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும், அரசியல் தலைமை என்பது அது சரியான பிள்ளை. இப்ப சிவராம் அவர்கள் சொல்லுவார், இந்த சொற்சிலம்பங்களுக்குள்ளே மாட்டாத ஒரு சூழலில் இருப்பதுதான் தேசிய தலைவர்களுடைய மிக முக்கியமான ஒரு, அதற்கு மாட்டாமல் தன்னை அவர் வைத்திருப்பார். அது அடுத்த விஷயம், மாட்டாத இடத்தில் இருந்தால் மட்டும் மாட்டிவிட முடியாது என்பதல்ல, தன்னை மாட்டாமல் அதுக்குள்ளே துப்பமாக அவர் வைத்திருக்கின்ற அந்த தன்மையை அடையாளம் கண்டு அடிக்கடி சொல்லுவவர் சிவராம். அப்ப அந்த அடிப்படையிலே வந்து எங்களுடைய கட்டமைப்புகளை நாங்கள் இன்று மக்கள் அரசியல் என்று புறப்படுகின்ற பொழுது இவற்றையெல்லாம் நாங்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும். அப்ப இந்த சூரிச் மாநாட்டிலே வந்து அது பெரிய வெற்றிகரமாக போகவில்லை. ஆனால் அங்கே கதைக்கப்பட்ட சில விடயங்கள் நாங்கள் அவதானிக்க வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் கள், இந்த கள் விகுதியை கவனிக்க வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் ஒரு தனித்துவமான தேசிய இனம் என்பதுதான், தேசியம் தேசம் என்பதுதான் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த தமிழ் இறைமை சிந்தனை பள்ளியினுடைய அடிப்படையில் வருகின்ற விடயம். அதை நீர்த்து போக செய்வதற்காக இந்த உள்ளக சுயநிர்ணய உரிமை, இந்த உள்ளக சுயநிர்ணய உரிமை யாருக்கு இருக்கிறது? ஒரு மக்கள் கம்யூனிட்டி அல்லது ஒரு இனக்குழு அல்லது ஒரு நேஷனல் மைனாரிட்டி, ஒரு சிறுபான்மை இனம், இவர்கள் எல்லாருக்கும் இந்த உள்ளக சுயநிர்ணய உரிமை இருக்கிறது. அப்ப உள்ளக சுயநிர்ணய உரிமை எங்க இருக்கிறது? முழு இலங்கை தீவிலும் இருக்கிறது. அப்ப என்னதுக்கு நாங்கள் சர்வதேச ரீதியாக நியாயம் கட்டு போராட வேண்டும்? ராஜபக்சவோடைய கதைச்சு விட்டு போகலாமே. உள்ளக சுயநிர்ணய உரிமை அடிமையில எல்லாருக்கும் இருக்கிற விடையம் தானே. உள்ளக சுயநிர்ணய உரிமை என்ன சொல்லுகிறது என்றால், இனக்குழு ஒரு மக்கள் இவர்கள் வந்து அந்த தங்களை தாங்களே ஆளுவதற்கு, தங்களுடைய அந்த நாட்டுக்குள்ளே ஆளுவதிலே அவர்கள் வந்து ஒதுக்கி வைக்கப்படாமல் ஆளுவதிலே அவர்கள் பங்கெடுக்கின்ற ஒரு சூழல் இருந்தால் போதும். இதுதான் அந்த அடிப்படை. இதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லுகிற பொழுது இந்த பிரிந்து போகிற உரிமை இல்லாத முறை என்று சொல்லுகிறோம். ஆனால் அதனுடைய அடிப்படை வந்து தேசியம் என்பதை தழுவினது அல்ல, தேசியம் என்பதை அது தழுவவில்லை. அப்ப தேசியம் என்பதை தழுவாத உள்ளக சுயநிர்ணய உரிமையை பற்றி நாங்கள் கதைப்பது ஒரு ஸ்ரீலங்கா அரசுக்குரிய ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே இருப்பதுன்ற ஒரு கூப்பான ஒரு விடயம். அப்ப இதை பற்றி நாங்கள் கதைக்கப்படாது, வேறு வேறு கதைத்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை, நாங்களாக கதைக்கக்கூடாது. அப்படியான ஒரு தவறு ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஓஸ்லோவில் நடந்தது. ஆனால் அந்த தவறு இருந்து நாங்கள் சாமர்த்தியமாக வெளியிலே வந்து விட்டோம். இது வந்து இந்த சிந்தனை பள்ளியினுடைய வெளிப்பாடே ஒழிய வேறு முரண்பாடு வேறு நோக்கங்களோடு வெளிப்பட்ட ஒரு விடயம் அல்ல. இதே போலத்தான் நாங்கள் இப்போ இருக்கின்ற நிலைமைகளை ஆராய்கின்ற பொழுது இந்த முறையில் ஆராயக்கின்ற தன்மையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சூரிச்சுக்கு பிறகு, சூரிச் வந்து தாயகத்திலே இருந்து வந்தவர்களை கையாளுவதற்காக நடத்தப்பட்டது. சூரிச்சிலே நடந்த மீட்டிங்கிலே வந்து வந்தவர்கள் எல்லாம் அங்கே உள்ள புலம்பெயர் சூழல் உள்ள ஒரு தலைவர்களை கொண்டு வச்சு அதில் கதைக்கப்படவில்லை. பிறகு வியன்னாவிலே இப்படியான ஒரு ஒழுங்கு நடக்கிறது, நல்ல கொள்கை உள்ளவர்கள் அதுக்குள்ளே போனார்கள். ஆனால் அதற்குள்ளேயும் இந்த சூரிச் ஒரு இணைப்பு போடுவதை பற்றி கதைக்கப்பட்டது. உள்ளக சுயநிர்ணய உரிமை என்பது மறுக்கப்பட்டால் அங்கே தாயகத்திலே தனிநாடு அமைப்பதற்குரிய உரிமையை பற்றி ஒரு வாக்கு கணிப்பு செய்கின்ற உரிமை இருக்க வேண்டும் என்பது போன்ற வசனங்கள் அங்கே எழுதப்படுகிறது. இந்த அரசியல் திட்டங்கள் இப்படியான திட்டங்கள் அது எழுதப்படுகிறது. எழுதப்படுகிற பொழுது அதிலே போகின்றவர்களுக்கு அது உடனே பார்க்கின்ற பொழுது அது ஒரு ஒரு சரியான முறை மாதிரி தெரியும். இப்போது கூட சொல்லுகிறார், உள்ளக சுயநிர்ணய உரிமையை தர மறுத்தால் நாங்கள் பிரிவினை தருவார்களாம், பிரித்து விடுவார்கள், வெளிநாட்டு எங்களுக்கு சொல்லியிருக்கின்றன. தேர்தல் பிரச்சாரம் அங்கே நடந்தது தாயகத்திலே. ஆனால் உள்ளக சுயநிர்ணயம் மறுக்கப்படுகிறது என்பது எந்த அறிகுறியை வைத்து தீர்மானிக்கப்படுகின்றது, எந்த நீதிமன்றத்திலே தீர்மானிக்கப்படுகிறது, எப்படி அதை நிரூபிக்கலாம், இதற்கு தெளிவான விரை விளக்கணங்கள் இருக்கின்றதா? இல்லை. அப்ப அப்படியான அடிப்படைகளிலே நாங்கள் இவற்றை பற்றி கதைக்க போகக்கூடாது. இப்ப இந்த அடிப்படைகளை வந்து கதைப்பது கடும் போக்குவாதம். இவர்கள் திருப்பி ஆயுத போராட்டத்தை கொண்டு வருவதற்காக இதை கதைக்கிறார்கள். அப்படியான சில மாயங்கள் ஒரு வந்தைக்கு பாருங்கள், சில நாடுகளிலே அரெஸ்டுகள் நடக்கிறது. இதெல்லாம் ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி தொடர்வதனுடைய அறிகுறி. பழைய குற்றங்களுக்காக குற்றம் என்று கருதப்படுகின்ற விடயங்களுக்காக இப்ப புதிய கைதுகள் நடக்கிறதா, சிக்கல்கள் கொடுக்கப்படுகிறதா? ஆனால் இவற்றை நாங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. இவற்றை நாங்கள் ஒரு அகலமான பாடம் இதோடு பார்க்க வேண்டும். இந்த தன்மைகளிலே வந்து 2009 இப்ப ரோஹான் குணரத்னே என்று ஒருவர் இருக்கின்றார். போஸ்ட் 9/11 வந்து பிரசித்தமான ஒருவர், இன்டர்நேஷனல் டெரரிசம் எக்ஸ்பர்ட் என்றுதான் சிஎன்என் போன்ற ஊடகங்கள் அவரை கண்டு ஊடகம் பேட்டியில் காணுவார்கள். சிறிலங்காவை சேர்ந்த ஒரு சிங்கள இவர் வந்து இலங்கை பிரச்சனையை பற்றி, எங்களுடைய போராட்டத்தை பற்றி இவர் எழுதின நூல்கள் ஆரம்பத்தில் இராணுவ ரீதியாக பார்க்கின்றவர். இப்ப சிவராம் என்ன மாதிரி தமிழ் தேசிய அடிப்படையில் அதை பார்த்தாரோ அதே போல மற்ற பக்கத்தில் நின்று பார்க்கின்ற ஒருவர் தான் இந்த ரோஹான் குணரத்னமா இருந்தார். ஆனா அவர் வந்து சிவராமோடு ஒப்பிடுகின்ற அளவு தரமற்றவர் அல்ல. ஆனா அவர் வந்து இந்த அல்கைடாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், பிரசித்தமாகிவிட்டார். அவர் ஆரம்பத்தில் 90களில் வந்து வோர் அண்ட் பீஸ் இன் ஸ்ரீலங்கா போன்று எங்களுடைய பிரச்சனையை பற்றி விடுதலை புலிகளை ஆராய்கின்ற மாதிரியான புத்தகங்கள், அதில் பல பொய்யான தகவல்கள்லாம் எழுதியிருக்கின்றார். அடிப்படையிலே அவர் வந்து ஒரு அடிப்படை இல்லாத ஒரு ஆய்வாளர். அப்ப அவர் வந்து அவர் போன்றவர்கள் இந்த சர்வதேச ரீதியாக இன்டர்நேஷனல் டெரரிசம் எக்ஸ்பர்ட்ஸ் என்று பார்க்கப்படுகின்ற நிலை இருக்கிறது. அவர் வந்து 2009 இந்த பிரச்சனை என்ன கையாள வேண்டும் என்று அவர் சில விஷயங்கள் எழுதுகிறார், பத்திரிகையில் சில பேட்டிகள் கொடுக்கிறார். அவற்றை நாங்கள் பார்க்க வேண்டும் அதில் என்ன சொல்லுகிறார். வெளிநாடுகளிலே எப்படி இந்த கட்டமைப்பு இயங்குகிறது, சில சில மாயையான சில படங்களை அவர்கள் போடுகிறார். போட்டு அதற்குள்ளே இந்த மேலை தேச சிந்தனையை கொண்டு வர வைத்து இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி சிந்தனை பள்ளியை எப்படி பலப்படுத்துவது என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். எப்படி பலப்படுத்தி அதை தாங்கள் நினைக்கின்ற வேலைக்கு அதை செயற்பட வைப்பது, அதுக்கு என்னென்ன மாதிரியான முறையிலே அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் என்றெல்லாம் அவர்கள் யோசித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சூழலிலே நாங்கள் இந்த விஷயங்களை தெளிவாக அடையாளம் கண்டுகொண்டு செய்கின்ற ஒரு ஒரு நேஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்து எங்களிடம் இருக்க வேண்டும், தேசிய மூலோபாயம் எங்களிடம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த சிவராம் அவர்கள் சொன்ன இந்த பிரச்சனையிலே நாங்கள் பார்க்கின்ற அந்த பார்வையை இன்னும் பலப்படுத்த வேண்டுமானால் இந்த சிந்தனையை நாங்கள் எங்களுடைய ஊடகவியலாளர் கொண்டு போக வேண்டும், இந்த பயிற்சிகளை கொண்டு வர வேண்டும், மக்கள் மத்தியிலே இந்த விழிப்புணர்வு பெற வேண்டும். ஒரு ஊடகமானது தேசிய மூலோபாயத்துக்கான ஊடகமாக செயற்படுகின்ற பொழுது அது யாரையும் விமர்சிக்கின்ற சுதந்திரம் கொண்டதாகத்தான் அது இருக்க வேண்டும். ஜனநாயக அரசியலில் ஈடுபடுகின்ற பொழுது நடக்கின்ற தவறுகளை, நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற தன்மையோடு ஊடகத்தை நடத்துவது வந்து மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அங்கீகாரம் என்பது இப்ப தமிழ்நாட்டிலே வெளிவருவது சில விடயங்கள் அங்கீகாரம் என்று பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் மரணமடைந்து விட்டாரா இல்லையா என்ற விவாதம் எழுதுகின்ற பொழுது தமிழ்நாட்டு ஆழ்ந்த நெருக்கடிக்கு உள்ளாகியது, அந்த செய்தியை வெளியிட வேண்டும் என்று. ஆனால் எந்த ஆதாரத்தை வைத்து நாங்கள் வெளியிடுவது என்கின்ற கேள்வியோடு நாங்கள் எல்லோரும் சொன்ன விடயத்தை சொல்லிவிட்டு விட்டோம், மூன்று விடயத்தை சொன்னோம். அப்ப இப்படியான ஒரு நிலையிலே தமிழ்நெட் என்பது என்னத்தை சொல்லுகிறது, தமிழ்நெட் என்ன நிலை எடுக்கின்றது என்று பார்ப்பதற்கு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போல ஒரு மாற்று ஊடகமாக இருந்த நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக வந்துவிட்டோம். உதாரணமாக அல் ஜசீராவையும் தமிழ்நெட்டையும் ஒப்பிட்டு நோக்குவோம். அல் ஜசீரா என்பது இன்றைக்கு ஒரு அரபிய உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தொலைக்காட்சியாக வந்திருக்கிறது, சிஎன்என்னுக்கு மாற்றாக. இந்த சிஎன்என் எஃபெக்ட் என்பது ஆரம்பத்திலே வந்த பொழுது அல் ஜசீரா என்பது இப்போது அதுக்குரிய மாற்று வடிவமாக வந்து வியாபித்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய போராட்டம் இப்படியான பெரிய ஊடகங்களை நடத்துகின்ற பலம் எங்களுக்கு இல்லை, நிதிப்பலமோ ஆட்பலமோ அறிவு பலமோ உங்களுக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்போ நாங்கள் இணையத்தின் ஊடாக எடுத்த இந்த ப்ராஜெக்ட், இந்த தமிழ்நெட் என்கின்ற வேலை திட்டம், அதே வேலையை தான் தமிழ்நெட்டுக்கு செய்தது. அல் ஜசீராவினுடைய வருகைக்கு முதலே தமிழ்நெட் வந்து இந்த விஷயத்தை சாதித்து விட்டது. அப்ப தமிழ்நிலத்தினுடைய அல் ஜசீராவாக தமிழ்நெட் தான் இயங்கிக் கொண்டு வருகிறது. அப்ப அதனுடைய இயக்கத்திலே வெளிவருகின்ற கருத்துக்கள் சரியான ஆட்களூடாக வர வேண்டும், அந்த ஆட்கள் பரப்படுத்தப்படும். இன்றைக்கும் புதிய தமிழிலே வெளிவரவில்லை என்கின்ற விடயத்துக்கு நாங்கள் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படியாக அதை செய்யலாம். அப்ப சிவராமங்களுக்கு சொல்லித்தந்த ஒரு விடயம், மிகவும் குறைந்த செலவில் சிறந்த பயன் தரக்கூடிய வகையில் எங்களுடைய ஊடகங்களை நாங்கள் வடிவமைக்க வேண்டும். அந்த வடிவில் தான் தமிழ் நெட் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய எடிட்டோரியல் போர்டு, ஆசிய குழுவில் இருப்பவர்கள் எவருமே சம்பளம் எடுப்பவர்கள் அல்ல, புலம்பெயர் சூழலில் தான் இருக்கிறார்கள். ஆனால் செய்திகளை தருகின்றவர்கள் எல்லோரும் அவர்களுக்குரிய முறையிலே ஊடகவியலாளர்களாக அவர் வழங்கப்படுகிறார். தாயகத்திலே புலம்பெயர் சூழலிலே சில மொழிபெயர்ப்பாளர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், ஒன்றோ இரண்டு பேரை வைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் ஒரு நிதி திட்டம் ஒன்று கொடுக்கவும், அது சில நேரம் ரெண்டோ மூன்று சம பத்திரிகையாளர்களை கொடுப்பதை விட கூட செலவாக எங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த செலவை நாங்கள் பொறுத்துத்தான் ஆகவும். இப்படியாக மிகவும் குறைந்த இயன்ற அளவு கச்சிதமான முறையிலே தான் தமிழர்களுடைய செயற்பாட்டை நாங்கள் வடிவமைத்துக் கொண்டு போவோம். இந்த அடிப்படையில் தமிழர்களுக்கும் இந்த கருத்துக்களை கொண்டு போவதற்கு நாங்கள் புதிய சில வடிவமைப்புகளை யோசித்திருக்கிறோம். அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு புதிய பலம் தேவை. சிவராம் அவர்கள் 59ஆம் ஆண்டு பிறந்தவர், நான் 69ஆம் ஆண்டு பிறந்தவர். என்னை போல இன்னும் ஒருவர் தமிழ்நெட்டுக்கு கான்ட்ரிபியூட்டிங் எடிட்டராக இருக்கிறார், 69ஆம் ஆண்டிலே பிறந்தவர். வட அமெரிக்காவில் இருப்பவர் மற்ற முக்கியமானவர், அவர் 49ஆம் ஆண்டு பிறந்தவர். 49, 59, 69, 79, 89 வர வேண்டும் இந்த வேலைகளுக்குள்ளே. அதற்குரிய காலமாகத்தான் நாங்கள் இந்த காலத்தை பார்க்கின்றோம். அப்ப இந்த நவரத்னம் ஐயா அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம், கதைத்திருக்கிறோம். இறுதி நாட்களிலே சிவராம் அவர்கள் அந்த பள்ளியிலே வந்தவர், அவரோடு பேசி பழகி வேலை செய்திருக்கின்றோம். தேசிய தலைவருடைய சிந்தனை அதே அடிப்படையில் இருந்திருக்கிறது. அதை நாங்கள் அவரை சந்தித்திருக்கிறோம், கதைத்திருக்கிறோம், கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றோம். தமிழ் செல்வன் அவர்கள் இதே சிந்தனையில் இருந்தவர், அவரோடு நாங்கள் பழகி இருக்கின்றோம். இப்படியான அடிப்படைகளிலே இதை நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு தேவை ஊடகம் என்ற வகையில் எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் ஒரு புரோ எல்டிடி என்று சொல்லி எழுதுவார். இதெல்லாம் ஒரு பிரச்சார நடவடிக்கைகள். நாங்கள் ஒரு சுதந்திரமாகத்தான் இன்று வரை இயங்கிக் கொண்டு வருகின்றோம், தனித்துவமாக. சிவராம் அவர்களுக்கு பிறகு வன்னி செய்தியாளர் எங்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறார். சிவராம் அவர்கள் எந்த பாரம்பரியத்தை தமிழுக்கு உருவாக்கினாரோ அந்த பாரம்பரியத்தை எங்களால் இயன்ற அளவு அந்த வன்னி செய்தியாளருக்கு நாங்கள் தொலைபேசி ஊடாக, பைசிகள் ஊடாக வழங்கினோம். அதை அவர் மிக குறுகிய காலத்திலேயே திறம்பட செயலாற்றினார். போருக்கு பின்னதும் இயன்ற அளவுக்கு இப்படியான வேலை திட்டங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய அரசியல் என்றாலும் சரி, ஊடகம் என்றாலும் சரி, இந்த நவரத்தினம் சிந்தனைப்பள்ளி, சமஷ்டி சிந்தனைப்பள்ளி, இவர்களுள்ள கருத்துகள், முரண்பாடுகள், வெளி உலகத்தில் இருக்கின்ற இரண்டு சிந்தனை பள்ளிகள், ஓர் அகேன்ஸ்ட் டெரரிசம், தேசிய இனங்களை அங்கீகரித்துச் செல்ல வேண்டும், இப்படியானவற்றை நாங்கள் ஆழமாக அறிந்து எங்களுடைய தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டும், எங்களுடைய ஊடக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஈழத்தமிழரவைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.